السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மொழித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரவர்களால் 16 நாள் தராவி தொழுகை நிகழ்ச்சியிலிருந்து அமர்ந்திருக்கிறோம். தரப்பான இந்த நாட்களில் அல்லாஹ்வுத்தால தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. தரப்பான இந்த இரவுகளின் நரக விடுதலை வழங்குகிறார் ரப்பல் ஆலமீன். அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்முடைய பேரை பட்டியலையும் இணைத்திருக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சிந்தனையிலே அண்ணலாரின் நண்பர்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இன்று நாம் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நண்பரை பற்றி நாம் நேற்று பிரஸ்தாவித்தோம். பாம்பை கண்டான் படையும் நடுங்கும், படையை கண்டான் பாம்பும் நடுங்கும் என்று சொல்வார்கள். ஒரு பாம்பு வருகிறது என்று சொன்னாலேயே இருப்பவர்களெல்லாம் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி விடுவார்கள். அப்படி உள்ள நிலையிலே பாம்பு கடிக்கிறது, கடிவிஷம் உடம்பிலே ஏறுகிறது, சற்று நேரத்தில் உயிரும் கூட போய்விடலாம் என்ற அச்சம் தோன்றுகிறது. அந்த தருணத்திலும் தன்னுடைய நண்பருடைய தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆடாது அசையாது இருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பின் ஆழத்தை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையின் ஆழத்தையும் பார்த்தோம். துன்பம் வாசல் வரை வந்தபோதும் கூட நான் தகசன் இன் அல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். அந்த பாதுகாப்பு என்னவென்றால், சாதாரணமாக நாம் நினைத்திருப்போம் அங்கே காட்டுப்புறா கூடு கட்டி இருக்கிறது, விஷச்சலந்தி வலை பின்னி இருக்கிறது, விஷச்சலந்தி வலை பின்னி இருக்கிறது, காட்டுப்புறா முட்டையிட்டு கூடு கட்டி இருக்கிறது, உள்ளே மனிதர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இது நடக்காது என்று நினைத்து வந்தவர்கள் ஏமாந்து சென்றார்கள். அந்த இரண்டும் தான் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருவசனத்தில் சொல்லுகிற பொழுது பையதுஹு பிஜுனூதில் லம் தரௌஹா, உங்கள் கண்களினால் பார்க்க முடியாத பட்டாளத்தை கொண்டு அவரை நாம் காப்பாற்றினோம் என்று கூறுகிறார். கண்களினால் பார்க்க முடியாத பட்டாளம் என்றால் புறா அல்ல, அது கண்ணால் பார்க்கப்படக்கூடியது. செலந்தி பூச்சி அல்ல, அது கண்ணால் பார்க்கப்படக்கூடியது. கண்ணால் பார்க்கப்படாத பட்டாளம், அது கொண்டு பாதுகாப்பு தந்தோம் என்றால் அந்த பகுதிக்குள்ளே ஒரு விதமான மலக்குகளுடைய கூட்டங்கள் இருந்தன, எதிரிகள் உள்ளே நுழைந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய சாம்பல் கூட மிஞ்சி இருக்காது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய சைனியம், மலக்களுடைய சேனியும் அந்த இடத்திலே இறங்கி இருந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் விரிவிரையாளர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இந்த புறாவும் சிலந்தி பூச்சும் பெருமானாருக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது, புறாவும் சிலந்தி பூச்சும் வந்த எதிரிகளுக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது. வந்த எதிரிகளுக்கு புறாவும் சிலந்தி பூச்சும் பாடத்தை கொடுக்கிறது. சமாதான புறாவை நீங்கள் வேட்டையாடுவதற்காக வேண்டி மாய வலை விரித்திருந்தீர்கள், சமாதான புறாவை வேட்டையாடுவதற்காக வேண்டி மாய வலை விரித்திருந்தீர்கள், ஆனால் அந்த புறா பறந்து போய்விட்டது என்று காட்டுவதற்காக வேண்டி புறாவையும் சிலந்தி பூச்சியையும் அவர்களுக்கு உபதேசத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்கள் இங்கிருந்து பறந்து செல்வீர்கள், எந்த விபத்தும் இல்லாமல் பறந்து சென்று உங்களுடைய புகழ் எண் திக்குகளிலேயும் பரவும். சிலந்தி பூச்சி என்பது எட்டு கால் பூச்சி என்று சொல்வார்கள், அதற்கு எட்டு கால் இருக்கிறது என்பதனால் அல்ல, அது ஒரு கூட்டை பின்னுகிற பொழுது எட்டு பக்கத்தில் முளையடித்து அதன் பிறகு அந்த கூட்டை பின்னுவது பழக்கம். எட்டு முளைகளின் மீது அதனுடைய எச்சிலினால் செய்யப்படுகின்ற எட்டு முளைகளின் மீது அது கூட்டை பின்னும் என்கிற காரணத்தினால் எட்டு கால் பூச்சி என் திசையும் தங்களுடைய புகழ் பரவ இருக்கிறது. இவர்கள் உங்கள் இந்த இடத்திலே உங்களை கொன்று விடுவார்கள் என்றோ உங்களை பிடித்து விடுவார்கள் என்றோ சிறைப்பிடித்து வார்கள் என்று அஞ்ச வேண்டிய தேவையில்லை. புறா போது நீங்கள் பறந்து சுதந்திரமாக வெளியிலே செல்லப் போகிறீர்கள், உங்களுடைய புகழ் எண் திசையிலேயும் பரவப்போகிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் புறாவையும் இன்னும் சிலந்திவற்றையும் அல்ல அங்கே பாடத்துக்கு அமைத்திருந்தான். தவிர பாதுகாப்புக்கானது அல்ல, பாதுகாப்புக்கு அங்கே ஒரு பெரிய பட்டாளம் அந்த குகைக்குள்ளே இருந்தது. அதற்கு இவன் அப்பா சரையில்லாத்தனம் தான் இதைய விரிவுரை செய்கிற பொழுது சொன்னார்கள், உள்ளே சென்றிருந்தார்கள் என்றால் சாம்பல் கூட திரும்பி வெளியில வந்திருக்கார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்தான். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாட்கள் அங்கிருந்து விட்டு புறப்படுகிறார்கள். மூன்று நாட்கள் தேடி தேடி அசந்து போனவர்கள் முகம்மது தப்பிவிட்டார் என்று முடிவுக்கு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஆனாலும் கூட நூறு ஒட்டகம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தேடுபவர்கள் தேடுதலை நிறுத்தவில்லை, தேடுதல் வேட்டையை நிறுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவின் பாதையிலே விரைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே பின்னாலே ஒரு குதிரை வருகிறது கண்டுகொண்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் குதிரை வருகிறது என்று பதறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், குதிரை மிக அருகாமையில் வந்துவிட்டது. உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ் தஆலா உடனடியாக அந்த குதிரையினுடைய காலை பூமிக்குள் சொருகும்படி வைத்து விட்டார். பூமிக்குள் அந்த பாதம் அப்படியே உள்ளே இழுத்துக் கொண்டே செல்கிறது, குதிரை முழுவதுமே அந்த மண்ணுக்குள் நுழைந்து போய்விடுகிறது. உடனே அதன் மீது இருந்த சுராக்கா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் இனிமேல் தேட மாட்டேன், நான் திரும்பி விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகின்றான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கையை உயர்த்தினார்கள். உடனே அந்த குதிரை மேலே வந்து விட்டது. மேலே வந்ததற்கு பிறகு அவனுக்கு மீண்டும் நப்பாசை, பெருமானாரை மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறான். மீண்டும் கை மேலே செல்கிறது, அவனுடைய பாதம் கீழே செல்கிறது, குதிரையினுடைய பாதம் கீழே செல்கிறது. மீண்டும் கண்டுகிறான், கையை மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள், அந்த பாதம் மேலே வந்து விடுகிறது. மீண்டும் அவனுக்கு நப்பாசை, மூன்றாவது முறையும் முயற்சிதான், மூன்றாவதும் அவனுக்கு தோல்வி கிடைத்த பொழுது இனிமேல் உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதாக வாக்களிக்கிறான். வாக்களித்தவன் பெருமானாரிடத்தில் சொல்கிறான், இப்பொழுது உங்களுடைய தலையை நான் கொண்டு சென்றிருந்தால் நூறு ஒட்டகம் எனக்கு பரிசு கிடைத்திருக்கும், இப்பொழுது நான் ஏமாந்து போகிறேன். ஆனால் உங்களிடத்தில் வந்தவன் எதுவுமே வெறுமையாக போனது கிடையாது. பெருமானாரை எவ்வளவு அழித்திருக்கிறான் என்று பாருங்கள், உங்களிடத்தில் வந்தவன் எவனுமே வெறுங்கையாக போனது கிடையாது. அதனால் நான் உங்களால் நூறு ஒட்டத்தை இழந்து நிற்கிறேனே என்று கூறிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் நௌஷேர்வான் அவனுடைய கரத்திலே கிடக்கின்ற காப்பு, தங்க காப்பு, இரண்டு காப்புகளை உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் சந்தோஷத்தில் திரும்பி செல்கிறான். திரும்பி செல்கிறான் என்றால் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது நான் உரிமையாக பேசுகிறோம். திரும்பி செல்கிற வழியிலே வர்றவர்களிடத்திலெல்லாம் முகம்மது இங்கே இல்லை, நான் தேடி பார்த்து விட்டேன், இந்த பக்கம் முகம்மது இல்லை, தேடி பார்த்து விட்டேன் என்று சொல்லி வர்றவர்களை எல்லாம் திருப்பி விட்டு கொண்டு அவர் போய் சேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக மதீனாவுடைய பாதையை நோக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கணேசத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு செய்தியை நாம் கவனத்தோடு சிந்தித்து பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஊரிலே நிலைநிறுத்த முடியாமல், தன்னுடைய ஊரிலே தங்க முடியாமல் வேறு ஊருக்கு அவர்கள் அவையும் தேடிச் செல்கிறார்கள். அவையும் தேடிச் செல்கிற இவர்கள் நௌசேர்வான் கையிலே கிடக்கின்ற காப்பை உமக்கு பறித்தளிக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருங்காலத்தில் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். தன் நாட்டில் தங்க முடியாமல் புறப்பட்டுச் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் பாரசீக, அந்த காலத்தில் வல்லரசு புஷ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அது மாதிரி பாரசீக மன்னனுடைய கையில் கிடக்கின்ற இரண்டு தங்க காப்பை நான் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு தூர நோக்கு இருந்திருக்க வேண்டும், தன்னுடைய அல்லாஹ் மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தை பரவும். ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா, அந்த சுறாக்கா அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டு செல்கிறார். நாம இருந்தா நிச்சயமா சத்தியமா நம்ப மாட்டோம். ஊரை விட்டு தப்பிச்சு போறாரு இவரு, அந்த காப்பை கொடுக்கிறதா என்று நாம இருந்தால் எண்ணியிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டாலும் முஹம்மது சொன்னால் சொன்னபடி செய்வார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த காலத்திலே அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறான் இல்லையா? எவ்வளவு பெரிய வாக்குறுதி, எந்த நிலையிலே வாக்குறுதி அளிக்கிறார்கள்! இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு ஈமான் இருந்திருக்கிறது! ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக இருப்பதை நாம் காண்கிறோம். பெருமானார் சொன்னது நடக்கே தீரும், அஸ்ஸாதிக்குல் மஸ்ஜித், உண்மையை தவிர எதுவும் சொன்னதே இல்லை. உண்மை அவர்கள் சொன்னது எதுவும் நடக்காமல் இருந்தது. எத்தனை சதவீதமாக நாம் நம்பி இருக்கிறோம், எத்தனை ஹதீஸ்கள் நம் கண் முன்னால் வருகிறது, அத்தனை ஹதீஸ்களையும் பெருமானார் சொன்னவாறு தான் நடக்கும் என்று நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்றால் சுறாக்கோடைய ஈமானோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாமெல்லாம் ஒன்றுமில்லை, பூஜ்யம்தான். அன்பான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னது அப்படியே பறிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாத்தாகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாத்தாகிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த சுறாக்கா நம்பிக்கை இழக்கவில்லை. எனக்கு பாரசீக மன்னனுடைய காப்பு தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு கிடைக்கும். ஒப்பாத்தாகிறாரப்பா, ஒப்பாத்தானாலும் என்ன, எனக்கு கிடைக்கும் நம்புகிறார் அந்த மனிதர். பெருமானார் ஒப்பாத்தாக உலகத்திலிருந்து பிரிகிறார்கள், வாக்களித்த அந்த மகான் உலகத்திலிருந்து பிரிகிறது. ஆனால் அந்த சுறாக்கா நம்பிக்கை இழக்கவில்லை. எனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள், எப்படியும் எனக்கு தருவார்கள், இறந்த பிறகா எப்படியும் பெறுவார். அதன் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருகிறது. அப்போதும் அந்த சுறாக்கா நம்பிக்கை இழக்கவில்லை, அவர்களும் பார்த்தாகிறார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே இஸ்லாம் மிக பரவிய பொழுது பாரசீகம் இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழால் வருகிறது. பாரசீகத்தை வெற்றி கொள்கிறார்கள் நண்பர்கள். அப்போது பாரசீக மன்னனின் கஜானாவில் இருந்த பொருள்கள் எல்லாம் மதீனாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது அந்த மன்னனுடைய தரப்பும் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுறாக்காவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி அறிந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னனுடைய காப்பி தேடி எடுத்து அதை கொடுத்து அனுப்புகிறார்கள் சுறாக்காவிடத்திலே. சுறாக்கா மரணப்படுக்கையிலே இருக்கிறார், சுறாக்கா வபாத்தாகிற நேரத்திலே இருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த காப்பு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வாக்களித்ததை அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான். ஆனாலும் கூட இன்னும் நான் சாக மாட்டேன், அவர் சொல்கிறார். ஆனாலும் கூட இன்னும் நான் சாக மாட்டேன், இன்னும் கொஞ்ச காலத்து உயிரோடு இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு காப்பு தருவதாக வாக்களித்திருந்தார்கள், எனக்கு ஒரு காப்பு தான் வந்திருக்கிறது, எனவே இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருப்பேன் என்று சொல்கிறார். நம்மை நினைத்தால் கண்முடித்தனமான நம்பி நாம் சொல்லுவோம், அதனால் கண்முடித்தனமான சொல்லுவோம். இவ்வளவு ஆழமாக நம்பி இருக்கிறார். பெருமானார் எனக்கு வாக்களித்தது ரெண்டு காப்பு, ஒன்று தான் வந்திருக்கிறது, எனவே நான் இன்னும் காலத்தில் உயிரெடுப்பேன், உயிரோடு இருப்பேன். இந்த செய்தி ஜனாதிபதிக்கு வருகிறது. அப்ப ஜனாதிபதி அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்படியானால் ரெண்டு காப்பு தருவதாக பெருமானால் வாக்களித்திருந்தால் இந்த கஜானாவிலே ரெண்டு காப்பு இருந்திருக்க வேண்டுமே, சம்திங் ராங், எங்க ஒரு காப்பு மிஸ் ஆகியிருக்கிறது, யார் அது, துருவங்கள் தேடுங்கள் என்பதாக யார் கஜானாவை கொண்டு வந்தாரோ அவர் ஒரு காப்பை கொள்ளடித்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி திப்பு திறக்கிறது என்று பாருங்கள். பெருமானார் ரெண்டு காப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி இருந்தார்கள். சுராக்கா சொல்கிறார், எனக்கு ரெண்டு காப்பு வர வேண்டும், ஒன்று தான் வந்திருக்கிறது, எனவே இன்னும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் பெருமானார் ரெண்டு என்று சொன்ன பொழுது ஒன்று மட்டும் வந்தது என்றால் இன்னொன்று எங்கே? துருவுகிறார்கள், தேடுகிறார்கள். அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு உண்மையாக இருப்பதை கண்டுகொண்டு அந்த இன்னொரு காப்பையும் ஒருவர் கொள்ளை எடுத்திருந்ததை பார்த்து அதை பிடுங்கி சுராக்காவிடத்தில் கொடுத்தவர்தான் அல்ஹம்துலில்லா. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று அவர் கூறுகிறார். அவர் பார்த்து மாகிறார் என்ற செய்தியை நாம் எண்ணி பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி என்றாலும் கூட கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மற்றவர்கள் என்ன அளவிற்கு நம்பி இருக்கிறார்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூர நோக்கோடு காரியங்களை சிந்திக்கிறார்கள், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இவ்வளவு உறுதியாக ஒரு செய்தியை சொல்வார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்லுவேன். ஒரு இதை ஓதிவிட்டால் குணமாகும், எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. ஒரு பையனுக்கு ஓதிவிட்டேன், ஓதிவிட்ட பிறகு குணமாகுமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டா, நம்பிக்கை இருக்காது. ஓய்விட்டால் குணமாகும் என்று சொல்லி மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது. என்ன இருந்தால் இன்ஷா அல்லாஹ்தான் சொல்லுவோம், சாதாரணமான ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பாரசீகத்தையும் வெற்றி வாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமாக உனக்கு நான் தருவேன் என்று சொல்லவில்லை, அநேகமாக நான் தருவேன் என்று சொல்லவில்லை. உனக்கு நௌஷேர்வானுடைய ரெண்டு காப்பு பரிசலாக அளிக்கப்படும். நபிக்கு நீ 100 ஒட்டகத்திற்கு இழப்பு ஏற்பட்ட காரணத்தினால் என்று உறுதியாக சொல்கிறார்கள் என்றால் சொல்வார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம். ஆனா அத்துக்காக்கும் உங்களிடையே அதிகமான பக்தி உள்ளவன் நான், அல்லாஹ்வில் அதிகமாக அறிந்தவன் நான் என்று சொல்வார்களே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அருமை நாயகம் சொல்லலாம் பயணப்பட்டு செல்கிறார்கள். சென்று அவர்கள் 15 நாட்கள் அந்த ஒட்டகத்திலே சென்று மதினாவுடைய எல்லையை அடைகிறார்கள். மதினாவுடைய புறநகர் பகுதி, வெகு தூரத்திலேயே மக்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள். பெருமானார் புறப்பட்டதாக தகவல் வந்துவிட்டது, இன்னும் வந்து சேரவில்லையே, இன்னும் வந்து சேரவில்லை என்று சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரை எல்லோரும் அந்த குன்றில் நின்று, உயரமான குன்றில் நின்று பெருமானார் தூரத்தில் வருகிறார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் எதிர்பார்த்து களைத்துவிட்டு எல்லாரும் திரும்பி சென்று விட்டார்கள். அப்போது ஒரு யூதர் குன்றில் இருந்து பார்க்கிறார், 4 நபர்கள் அங்கே வருவது தெரிகிறது. உடனே அவர் குரல் கொடுத்தார், மதினவாசிகளே, நீங்கள் எதிர்பார்த்த அந்த நபர் வந்து விட்டார், ஓடுங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று சொன்னவுடன் ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆவலோடு அந்த இடத்தை நோக்கி செல்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி பாடி வரவேற்று அவர்களை குபா என்ற அந்த இடத்திற்கு அழைத்து செல்கின்றன. அந்த கவியை நாம் ஒரு 2 நிமிடம் அந்த பாட்டை நாம் பாடுவோம். நான் மதுரையில் சொல்லுவேன், நீங்கள் யானபி சலாம் அலைக்கும் என்ற பைத்தை அந்த மெட்டுக்கு தோதுவா சொல்லுங்கள். தலால் பதரும் அலைனா மின் சனி யாக்கில் பதாழி வகபஷ்குரும் அலைனா மதாலில்லாஹி தாழி أيها المبعوث فينا كتاب الأمر المطاع قد لبثنا ثوب عيد بعد تلف الركاع மக்கா திசையில் உள்ள மலைகளில் இருந்து பௌர்ணமி நிலா உதித்து விட்டது. அல்லாஹ் என்பால் அழைப்பவர் அழைக்கும் காலமெல்லாம் நன்றி செலுத்துவது எங்கள் மீது கடமையாகும். எங்களை அல்லாஹ் என்பார் அழைக்க வந்த நபியே, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு காரியத்தை அழைத்து வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் தந்தையை கிழிச்சலை முடித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு கண்ணியமான ஆடையை அணிய தாங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கோல்பாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் நுழைவதற்கு முன்னால் சிறிது நேரம் யோசிக்கிறார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்லி வந்தது, அமானிதங்களெல்லாம் ஒப்படைத்ததாக தகவல் வந்த பிறகுதான் நான் மதினாவிற்குள் நுழைவேன். ஆனால் இதுவரை எப்படி ஒரு தகவல் வரவில்லை. திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த புறநகர் பகுதியில் உள்ள குபா என்ற மஸ்ஜிதினுடைய பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரத்துள்ளா தாங்கள் இங்கு இரண்டு நாள் இருந்து விட்டு செல்லுங்களேன் என்று சொல்கிறார்கள். பெருமானார் நினைக்கவும் அவர்கள் சொல்லவும் சரியாக இருந்தது. சரி, இரண்டு மூன்று நாள் நாம் அந்த தகவல் வருவதை எதிர்பார்ப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே தங்குகிறார்கள். தங்கிய நேரத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசல் சாதாரணமாக நண்பர்களுடைய முயற்சியினால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாயல் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அப்போது ஒருவர் வந்து சொல்லுவார், இது என்ன பள்ளிவாசல், இந்த மதினாவுடைய காற்றுக்கு இது தாங்குமா, மதினாவுடைய புயல் மண் புயலுக்கு இது தாங்குமா என்பதாக ஒருவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படியா சொல்லுகிறீர்கள், இல்லை இந்த பள்ளிவாசல் நீடித்திருக்கும், நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு இந்த பள்ளிவாசலில் ஒரு பெரும் கூட்டம் நின்று காவல் காத்து உள்ளே தொழும் நிலை உருவாகும் வரை இந்த பள்ளிவாசல் நீடித்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார். அவருடைய வாயில் சீனியலித்தான் போட வேண்டும் என்று அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். குபா மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதிற்கு சென்றால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த கட்ட காரணத்தினார். அந்த பள்ளிவாசலில் சென்று இரண்டு ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துவிட்ட காரணத்தினால் மதினாவிற்கு செல்லக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக கூட்டமாக செல்வார்கள். உள்ளே சென்றால் தொழுவதற்கு இடம் கிடைக்காது. எனவே சத்நேரம் நின்று ஒருவர் தொழுது முடித்த பிறகு அந்த இடத்திலே தொழுவதற்காண்டி கியூ நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்ச்சி இப்பொழுது கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபா மஸ்ஜிதிலே சில நாட்கள் தங்குகிறார்கள். திங்கட்கிழமை வந்தவர்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காலை வரை அந்த இடத்திலே தங்குகிறார்கள். வெள்ளி அதிகாலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்துவிட்டது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானிதத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற தகவலை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். பெருமானாரால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த பழிவாசலை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்வான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிதா தக்வா, இறையச்சத்தின் மீது தாவிக்கப்பட்ட பழிவாசல் என்று சொல்லிவிட்டு மின் அவ்வதியும் மின் முதல் நாள் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றார். முதல் நாள் நீங்கள் வந்த முதல் நாள் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்ற அந்த குபா மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுவான். முதல் நாள் என்று சொன்ன காரணத்தினால்தான் ஹிஜ்ரி என்ற வருஷத்தை அந்த தினத்தின் முதல் நாளை கொண்டு மக்கள் ஆரம்பித்தார்கள். வருஷம் ஹிஜ்ரி என்ற கணிப்பு அந்த முதல் நாளிலிருந்து ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வே அந்த நாளை முதல் தேதி என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த நாளை முதல் தேதி என்று அந்த குறிப்பிட்ட காரணத்தினால் ஹிஜ்ரி ஆண்டு அதிலிருந்து தான் துவக்கியது. ஆனால் அன்பான பெருமக்களே, முதல் தேதி ரபீல் ஒரு 12 இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே முஹர்ரம் என்பது பழங்காலத்தினுடைய முறையை தழுவி முஹர்ரமாக மாற்றப்பட்டு விட்டாது. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கணிப்பின் பிரகாரம் ஹிஜ்ரு தேதி என்பது ரபீல் ஒரு 12 திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ்வுடைய இஷாரா அமைந்திருப்பதை காணுகிறோம். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு வருகிறார்கள். வரும் வழியிலே முதல் ஜும்மா கடமையாகிறது. மதினாவில் இருக்கும் முறை ஜும்மா மக்காவில் இருக்கும் முறை ஜும்மா கடமையாகவில்லை. மதினாவிற்கு வந்து நுழைந்தவுடன் மதினா எல்லையிலே காலடி வைப்பதற்கு முன்னால் ஜும்மா தொழுகை கடமையாகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரி காலிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுடைய இடத்தில் வைத்து முதல் ஜும்மாவை நடத்துகிறார்கள். அந்த முதல் குத்துபா ஒரு அற்புதமான ஒரு குத்துபா. இன்றும் அதனுடைய வார்த்தைகள் நமக்கு முதல் ஜும்மா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்த அந்த குத்துபா வரலாற்றிலே மிக சிறப்பாக சொல்லப்பட்டது. என்ன தெரியுமா, அந்த ஜும்மாவிலே ஒரு வார்த்தை கூட மக்காவிலே என்னை இப்படி துரத்தி விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மக்காவிலே அவன் பட்ட துன்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதே நேரத்தில் நாம் மட்டும் இருப்போமே, ஆனால் ஒரு இடத்திலிருந்து துன்பப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வருகிறோம், வந்த உடனே ஒரு பாட்டு பூராட்டி ஒப்பிச்சுட்டு தான் மற்றவர்களை பார்ப்போம். என்னை அப்படி செஞ்சுட்டான், என்னை இப்படி செஞ்சுட்டான், என்னை கொலை பண்ண பார்த்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை கூட சொல்லல, சொல்லல என்பது மட்டுமல்ல, சரி அந்த கருப்பு நாட்களை விட்டு விடுங்கள் என்பதாக கூட சந்திச்சிட்டாங்க. அந்த அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தமாயிரும். சொல்லவே தவிர அதை பற்றி கேட்காதீர்கள் என்று சொன்னாலேயே அங்கு விவகாரம் இருப்பதை காட்டி கொடுத்தாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதை பற்றி ஒன்றும் கூட சொல்லவே இல்லை. அந்த மக்காவை பற்றி ஒரு வார்த்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்த்துரைக்கவே இல்லை என்பது ஒரு சிறப்பான அந்த குத்துபா, சித்திக்க வேண்டிய குத்துபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எங்கே இருந்து வருகின்ற ஊரிலே யூதர்களும் இஸ்லாமியர்களும் சமமாக வாழ்கிறார்கள், சமமாக வாழக்கூடிய ஊரிலே நாம் எப்படி யூதர்களோடு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் குட்பாவில் சொன்னார்களை தவிர தன்னுடைய பழைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கவே இல்லை. அதை பற்றி அவர்கள் ஒரு சமிக்கை கூட செய்யவில்லை. அற்புதமான அந்த குட்பாவிற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்குள் நுழைகிறார்கள். ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் என் வீட்டில் தான் நுழைய வேண்டும், என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆவல்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் மாமா மார்கள் அத்தனை இவர்களும் எங்களுடைய சகோதரியினுடைய மகன் எங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று உறுதி கொண்டாடுகிறார்கள். இதற்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தின் மீது நான் பயணிக்கின்றேன், இந்த ஒட்டகம் மகமூரா, அது உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வினால் அது உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அது எங்கு போய் படுக்குமோ அங்குதான் நான் இறங்குவேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அது அப்படியே இப்பொழுது இருக்கின்ற மஸ்ஜித் நபவி வரை வருகிறது. வந்தது, கீழே படுத்தது, திரும்பி எழுந்திருக்கு கிழக்கு கட்சியில் சென்றது, மீண்டும் படுத்தது, திரும்பி எழுந்திருக்கு வடக்கு கட்சியில் சென்றது, மீண்டும் படுத்தது, திரும்பி எழுந்திருக்கு தெற்குப்பதி சென்றது, மீண்டும் படுத்தது, நான்கு கட்சிகளிலும் சென்று விட்டு மீண்டும் படுத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்குதான் நான் தங்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். அங்கே அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி வீடு பக்கத்தில் இருக்கிறது. அவர்கள் படுத்த இடத்தில் அது ஒரு பேரிக்கம்பளம் காயப்படுகின்ற ஒரு கடலாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடத்திலே நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த இடம் ஏற்கனவே சஹல் சுஹைல் என்ற இரண்டு அநாதைகளுக்கு சொந்தமான இடம், அவர்களிடத்திலே விலை கொடுத்து தாருங்கள், இந்த இடத்தை நாங்கள் பள்ளிவாசல் கட்டப் போகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சென்ற உடனேயே அந்த காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இதை நாங்கள் இலவசமாக தருவோம். பெருமானார் ஏற்கனவே ஒட்டகத்தில் ஏறும்பொழுது சொன்னார்களே அதே போன்றே தான் சொல்கிறார்கள், இல்லை பள்ளிவாசல் நான் காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் தான் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொல்லி அது பணம் நான் தான் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். மஸ்ஜித் நபவி பெருமானார் காசு கொடுத்து வாங்கிய இடத்திலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். உண்மையிலேயே பள்ளிவாசல் என்பது இஸ்லாமியர்கள் மிக அற்புதமாகத்தான் அதை மதிக்கிறார்கள். அடுத்தவனுடைய நிலத்தில் கட்ட மாட்டார்கள். மற்ற பொருள்களில் அவர்கள் ஹலால் ஹராம் பார்க்காவிட்டாலும் கூட பள்ளிவாசல் கட்டுகிற பொழுது சுத்தமான இடத்தில் தான் அவர்கள் கட்டுவார்கள். அடுத்தவருடைய இடத்திலே கட்ட மாட்டார்கள். நாம் ஏதோ ஒரு கோயிலை இடித்து கட்டதாக கட்டி விட்டதாக நம்மை பற்றி அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். அப்படி அடுத்த நிலத்தில் கட்டக்கூடிய ஜாதி என்ன நம்முடைய ஜாதி, நம்முடைய உடம்பிலே ஹலாலான இடத்தில் தான் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. யார் பள்ளிவாசலை கட்டினாலும் அந்த ஹலால் ஹராமை பார்ப்போம். பள்ளிவாசலுக்கு நிதி கொடுக்கிற பொழுது கூட நல்ல காசுகளாக கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்மிடத்தில் எண்ணம் இருக்கும். இதே நிலைக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காசினால் இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் முதல் வேலையாக அங்கே பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலை கட்டுகிற பொழுது அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு, தெம்மாங்கு பாட்டு என்று சொல்வார்களே அதுபோன்று பாட்டு பாடிக்கொண்டு அந்த பணியை ஈடுபடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பாட்டிலே கலந்து கொள்கிறார்கள். ஹாதல் ஹிமாலு லா ஹிமாலு கைபர் ஹாதா அபர்ரு ரப்பினா வாத்தர் அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா வர்ஹமில் அன்சார வல் முஹாஜிரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கை என்பது மறுவலக வாழ்க்கையை தவிர எதுவும் இல்லை. எனவே அன்சாரிகளுக்கும் அல்லாஹ் ரஹமச்சுவானாக, முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ் ரஹமச்சுவானாக என்பதாக துவா செய்துவிட்டு அவர்கள் அப்படியே பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்த ஒட்டகத்தை திரும்பி அனுப்பி தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் வரவழைக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுஃபியான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம், உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் அதன் பிறகு தெரிவிக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் கட்டிய இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் அமைக்கப்படுகிறது. அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழு பள்ளிவாயிலை கட்டியதாக வரலாறு சொல்கிறது. பள்ளிவாசல் கட்டுதல் என்பது ஒவ்வொருவரும் அதில் பங்கேற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சுண்ணத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாயில் அப்படியே இருந்தது உஸ்மானில்லாவுடைய காலம் வரை. உஸ்மானில்லாத்தினுடைய காலத்தில் தான் அந்த பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கணியத்திற்குரிய பெருமக்களே, உஸ்மான் அல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் சிலர் முணங்கினார்கள், பெருமானார் கை வைத்ததை நாம் எப்படி மாற்றுவது, பெருமானார் கை வைத்து கட்டியதை நாம் எப்படி மாற்றுவது என்று சிலர்கள் முணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் அப்பான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தினார்கள். அந்த சொற்பொழிவு இன்றும் நாம் சிந்திக்க வேண்டிய சொற்பொழிவு. என்ன சொன்னார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த பள்ளிவாசல் இப்பொழுது இன்னும் கூட்டம் அதிகமான காரணத்தினால் விரிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதோடு மழை பெய்தால் தண்ணீர் ஒழுகிறது, நாம் மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சதை மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்வதை நான் மதிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வீடுகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை போன்றால் இப்பொழுது இருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி, உங்களுடைய வீடுகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை போன்றால் இப்பொழுது இருக்கிறது, அதை நீங்கள் மாற்றம் செய்து விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மட்டும் ஏன் மாற்றம் செய்யக்கூடாது என்பதாக ஒரு கேள்வியை கேட்டார். உங்களுடைய வீடுகளை தரமிக்கதாக ஆக்கிக் கொண்டீர்கள், பள்ளிவாசலில் அது வேண்டாமா? நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்றது பழக்கம். ஒரு டிரைவர் கார் விட்டு வந்தார், முதலாளி அவரும் முஸ்லீம், எப்பா காரை நீ பார்க்கிங் பண்ணு, பார்க்கிங் பண்ணி நீ பார்த்துட்டு நான் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்னு அவர் ஷாப்பிங் போயிட்டார். ஷாப்பிங் போகும்போது டிரைவர் சொன்னா, முதலாளி நீங்க கடை சுட்டுட்டு வாங்க, அதுக்குள்ள இந்த பள்ளிவாசத்தை நான் போய் உள்ள தொழுதுகிட்டு இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு கூப்பிடுங்க. சரக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தாரு, தொழுது போனால காணும். தம்பி சாலியை சத்தம் போட்டார், சத்தம் போட்டான்னா அவன் வந்தாலும் தக்கீரை கட்டிட்டான், ரெண்டரை காத்து சலாம் கொடுக்க முடியாது, தொழுதுகிட்டே இருந்தான். நீண்ட நேரம் அவன் வந்தோடனே சாலியும் சத்தம் போட்டாரு, என்னப்பா அது நான் கூப்பிடுறேன் காதல் உள்ளியா, யார்கிட்ட அப்படி பேசிட்டு நிக்கல, ஏன் இவ்வளவு நேரமா நிக்கிறான்னு இவர் சின்னாருந்து கத்துறாரு. அப்ப அந்த வேலைக்காரங்கள்லாம், ஏமா உன்னை உள்ள விட மறுக்கிறானோ அவன் தான் என்னை வெளியில விட மறுக்கிறான், ஏமா உன்னை உள்ள விட மறுக்கிறானோ அவன் தான் என்னை வெளியில விட மறுக்கிறான். அப்படியானால் அந்த முஸ்லிம் தொணாது வரா தொழுகோறுதான், ஆனா அவர் ஏன் பள்ளிவாசல் தரலன்னா, அந்த பள்ளிவாசல்ல பாத்ரூம் போனா அவருடைய தன் வீட்டுல சுத்தமா வச்சிருப்பாங்க, ஆனா பாத்ரூம்ல போனா அங்க மஞ்சள் அடிச்சு போய் ஒரு மாதிரி அங்க வந்தான்னா அவருக்கு சங்கடமா இருக்கும். இதுக்காக வேண்டி அவர் அந்த பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள போனா சில இடங்கள்ல பள்ளிவாசலுக்குள்ள போனா மோயனாருக்கு ஒரு பெரிய உத்தரவு போட்டிருப்பாங்க, தொழுது முடிச்ச உடனே ரைட் ஆஃப் பண்ணிடு, தொழுது முடிச்ச உடனே எஸ்ஆன் ஆஃப் பண்ணிடு. இவர் சுண்ணத்து தொழுவலான் ரெண்டரைக்கா தக்கீர் கட்டியிருப்பாரு, லைட் ஆஃப் பண்ணோம்னா இவரே குளிக்க மாதிரி உடனே நீ நான்றக்கா தொழுவலான்னு நினைச்சவர் ரெண்டரைக்காத்துக்கு தொழுவதுக்கு முன்னாலே எழுந்துச்சு ஓடி வந்துடுவார். இது மாதிரி அசௌகரிய குறைவின் காரணமாக வந்தவர் உடனே வர சங்கடப்படுகிறார். ஏனென்றால் அங்கு பார்த்தால் சுத்தமாக இருக்காது, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார்கள், வீட்டினுடைய பாத்ரூம்ல பாய் விரிச்சு படுக்கலாம், வீட்டினுடைய பாத்ரூம்ல பாய் வச்சு படுக்கலாம், அந்த பள்ளிவாசலுடைய பாத்ரூம்ல எங்கு பார்த்தாலும் சுருட்டும் இன்னும் சிகரெட்டும் அசிங்கமாகும் டேலா கட்டிகளும் அதை சுத்தம் பண்ணி இருக்க மாட்டார்கள், இதை பார்த்தவர் வராமல் இருந்து விட்டார் என்று ஒரு கதை சொல்வது பழக்கம். அது மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் அப்பா அவர்கள் கேள்வி கேட்டார்கள். நம்மிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, ரசூலுல்லாஹ் காலத்தில் வீடு எப்படி இருந்ததோ அது போன்ற அவருடைய வீட்டை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டின் தரத்தை உயர்த்துகிற பொழுது பள்ளிவாசலின் தரத்தை உயர்த்த வேண்டுமா இல்லையா? வீட்டினுடைய தரத்தை உயர்த்துகிற பொழுது பள்ளிவாசலின் தரத்தை உயர்த்த வேண்டுமா இல்லையா? வீட்டிலே கிரகத்துகள் பதிப்பீர்கள், ஆனால் அதை விட உயர்ந்த கற்களை பள்ளிவாசலில் பதிக்க வேண்டும். அல்லாஹ் கூட சொல்வான், அதி நல்லாவும் அன் துர்ஃபாவோ இரு கரத்தை ஹசுமோ, தீ புயூத்தின் அதி நல்லாவும் அன் துர்ஃபாவோ இரு கரத்தை ஹசுமோ, உயர்தனமாக கட்டப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தது பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் என்று சொல்வான். பள்ளிவாசலைத்தான் உயர்தரமாக கட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி எடுத்திருக்கிறான். தீ புயூத்தின் அதி நல்லாவும் அன் துர்ஃபா, உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த அனுமதி கொடுத்து பள்ளிவாசல் தான். எனவே பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆனால், உங்கள் வீட்டிலே கிரேனைட் இருந்தால் அதைவிட உயர்தரமாக இங்கே இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே எவ்வளவு வசதிகள் செய்கிறீர்களோ அதைவிட அதிகமான வசதிகளை செய்ய வேண்டும் பள்ளிவாசல். அதற்கு உஸ்மான் அப்பான் அவர்கள் இதை சொல்லித்தால் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்கி அதை சிறப்பாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று மஸ்ஜிதுல் நபவியிலே போய் உட்கார்ந்தால் அப்படியே தூக்கம் சொக்குகிறது, சொர்க்கத்தில் இருப்பதை போல் ஒரு எண்ணம் வருகிறது. அப்படி அவர்கள் உயர்த்த அந்த மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, பள்ளிவாசலை நம் வீட்டை விட தரத்தில் குறைத்து வைக்க வைக்க அவர்கள் தீர்ந்துத்தான் செல்வார்களை விட உயர்ந்து போக மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே இப்பொழுது ஏசி வசதி எல்லாம் செய்யப்பட்டிருப்பதை சந்தோஷத்தோடு, இந்த காலத்தினுடைய முன்னேற்றம் தேவை மிக அதிகமான அளவிற்கு மக்கள் தொழுவதற்கு பள்ளிவாசல் ஈர்க்க வேண்டும். இன்னும் தொடவா, இன்னும் ரெண்டரை காத்தோடு, இன்னும் ஏசி போட்டார, இன்னும் ரெண்டரை காத்தோடு என்றுதான் சொல்ல வேண்டும். இதை வேற தொழத்து தொழுது கொண்டிருக்கும் போதே பேன ஆஃப் பண்ணிட்டு இடையில சீக்கிரம் காலி பண்ணிட்டு போ, தொழுவதற்கெல்லாம் பலியாக கிடையாது என்பதாக விரட்டி விடுதல் என்பது என்றும் ஆகாது. இங்குள்ள நிர்வாகிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், யாராவது தொழுதாண்டா லைட் ஆஃப் பண்ணு, பேன ஆஃப் பண்ணு சொல்லாதீங்க. அது தாண்டி கரண்ட் செலவு யாராவது நல்ல மனுஷங்க கேட்ட தந்துருவாங்க. எத்தனையோ நல்ல மனிதர்கள் பழிவாசலுக்கு செலவழிப்பது காட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கரண்ட் செலவு தான் என்று சொன்னால் தந்து விடுவார்கள். எனவே ஒரு தொழுதாக இருந்தால் பேனை ஆஃப் பண்ணுவதோ அல்லது ஏசி ஆஃப் பண்ணுவதோ கூடாது. அவர் தொழுவட்டும், இன்னரன்ற கார் தொழுவட்டும், இன்னரன்ற கார் தொழுவட்டும் இந்த ரீதியை அமைக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், குளிர் வசதி செய்து கொடுத்தவர்கள் அல்லாஹ் தஆலா இதயங்களை குளிராக்குவானாக, அவருடைய குடும்பத்திலே கண் குளிர்ச்சி தந்தல் புரிவானாக. சுவர்க்கமான மறு உலகத்தில் அத்தனை இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொந்த சொர்க்கத்திலே குளிர்சாத வசதிகளோடு சிறப்பான அந்த மாணவிகளை அவர்களுக்கு அல்லாஹ் பரிசலாக தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இதை ஆக்கிப்பட்டார்களோ, துவா செய்தார்களோ, இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தன்னுடைய தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வதிலே சந்தோஷம் அடைகிறேன். அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாயில், ஏழு பள்ளிவாயிலை கட்டியிருக்கிறார்கள் என்றார். நாமும் நம்முடைய கையினால் சில பள்ளிவாயிலாக கட்ட வேண்டும் என்றார் ஆசை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொள்வோமாக. அன்பான பெருமக்களே, தலைப்பிற்கு நாம் வர வேண்டும். தலைப்பு நண்பர்களை பற்றியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி கட்டியதற்கு பின்னால் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார்கள். என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து வந்தவர்களையும் மதினாவிலிருந்து கூடியவர்களையும் ஒருவரோடு ஒருவர் சகோதர வாங்கியை ஏற்படுத்தி விடுகிறார். இவருக்கு நீ அண்ணன், இவருக்கு நீ தம்பி என்று ஒரு நட்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார். வரலாற்றில் இப்படி ஒரு நட்பை நாம் பார்த்திருக்க முடியாது. மக்காவாசி ஒருவரோடு மதினாவாசி ஒருவரை கைபிடித்து விடுகிறார்கள். கைபிடித்து விட்ட உடனேயே அவர் இவரிடத்தில் சொல்கிறார், இப்பா ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் நவ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சஹத் இப்னு ரபீல் அன்சாரி என்ற நண்பரையும் பெருமானார் கைபிடித்து விடுகிறார். மக்காவிலிருந்து வந்த நண்பர்களோடு மதினாவுடைய நண்பர்கள் எல்லாம் நீ இவருக்கு அண்ணன், நீ இவருக்கு அண்ணன் என்ற ஒரு உறவு ஏற்படுகிறார். அப்படியே அப்துல் ரஹ்மான் நவ் ரலியல்லாஹுடைய கையிலே சஹத் இப்னு ரபீல் அன்சாரி அவர்களை கைபிடித்து விட்ட பொழுது சஹத் இப்னு அன்சாரி எல்லாம் மக்கா மதினாவாசியை சொல்கிறார், நண்பரே, எனக்கு 12 ஏக்கர் தோப்பு இருக்கிறது, அதில் 6 ஏக்கர் தோப்பை உங்களுக்கு நான் தருகிறேன். மனிதன் எதை வேண்டாம் கொடுத்துருவான், வனம்பு மட்டும் வந்துருச்சுன்னா அவன் பேயா மாறி என்ன வேண்டாம் கொடுத்துருவான், பணம்டா அந்த நேரத்துல பணம் 10 செய்யும் எப்படியோ மாறிடும். சக்தி பைசாவுக்காண்டி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு துரத்துறவங்க எல்லாம் உலகத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சொல்கிறான், எனக்கு 6 ஏக்கர் தோப்பு இருக்கிறது, 3 ஏக்கர் தோப்பை உங்களுக்கு தருகிறேன். அப்போது அவர் சொல்கிறார், இல்லை 12 ஏக்கர் தோப்பு இருக்கிறது, 6 தோப்பை உங்களுக்கு நான் தருகிறேன். மக்காவாசியான அப்துல் ரஹ்மான் நவ் சொன்னார்கள், எனக்கு விவசாயம் தெரியாது, உங்களை யார் விவசாயம் செய்ய சொன்னது? 12 ஏக்கரையும் நான் தான் பயிரிடுவேன், நான் தான் வேலை பார்ப்பேன், ஆனால் பலனை மட்டும் 6 ஏக்கருக்குள்ளதை உங்களுக்கு நான் இறக்குவேன் என்று சொன்னேன். எப்படி நட்பு என்பதை பாருங்க. அதோடு மட்டுமல்ல, அடுத்து சொன்ன ஒரு செய்தி, 4 மனைவி இருக்கிறார்கள், நீங்கள் வந்து பாருங்கள், எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கிறது என்று சொல்லுங்கள், நான் மனவிலக்கு தருகிறேன், அதன் பிறகு 3 மாதத்தில் உங்களுக்கு நான் கட்டி வைக்கிறேன் என்று சொல்கிறேன். அன்பான பெருமக்கள், எது வேண்டுமானாலும் கொடுத்துருவான், ஆனால் மதியை மட்டும் ஒருவன் பங்கு வைக்க மாட்டான். உலகத்தில் இப்படி ஒரு நட்பை நான் பார்த்ததை கிடையாது. 4 மனைவிலே சொல்லுங்கள், 2 மனைவி நான் விலகம், உங்களுக்கு பிரியமான 2 மனைவியை சொல்லுங்கள், மனவிலக்கு சேர்த்து தருகிறேன், உங்களுக்கு மணந்து தருகிறேன் என்று சொல்லார்கள். இது அன்சாரி சொன்ன சீதி அல்ல, எல்லா மதினவாசிகளும் இப்படி சொல்றாங்க தன்னுடைய நண்பர்கள். இப்படி ஒரு நட்பை பார்க்க முடியாது. அப்துல் ரஹ்மான் அவர் சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க, எனக்கு மக்கா மதினாவுடைய கடைக்கருக்கு அழைச்சிருப்போம், அழைச்சிட்டு போய் இந்த ஆளுக்கு என்ன சாம வேண்டாலும் கொடுங்க, நான் ஜவாமி தான் ஜாப்தாரி, நான் ஜவாப்தாரி, நான் ஜாமீன் என்று ஆள் ஜாமீன் கொடுத்த போதும், என்னை கொண்டு போய் மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தும் போதும். அவர் சொல்கிறார், அதுவும் செய்கிறேன், இன்னும் செய்வேன் என்பதாக சொல்லி 6 ஏக்கர் தோப்பு உங்களுக்கு தான் என்று சொல்லி கடைத்தருளையே போய் அனுமதி இவர்களை ஜாமீன் ஏற்று அறிமுகப்படுத்தி வருகிறார். அதற்கு அப்புறம் சமான் நாவ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாகாணியத்தை செய்கிறார். இங்கே பெருமானார்கள் சரித்திரத்தை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டும். மக்காவிலிருந்து நாடு திறந்ததை நாம் சாதாரண ஒரு செய்தி அணுகிறோம், ஆனால் பெருமானார் செய்த ஒரு பெரிய பொருளாதார திட்டம் அங்கே மலர்ச்சியாகிறது. என்ன பொருளாதார திட்டம் தெரியுமா? மக்காவாசிகளிடத்தில் வியாபாரம் மூட இருக்கிறது, ஆனால் உற்பத்தி கிடையாது. மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு செல்வார்கள், வெறுங்கையோடு தான் செல்வார்கள். யமனில் கடனுக்கு சாமான் வாங்கி சிரியாலோகை வித்துட்டு அங்கு சாமான் வாங்கி யமனில் கொடுத்துட்டு திரும்பி கடனை கொடுத்து மிச்ச காசு கொண்டு வருவாங்க. சரக்கு கிடையாது, உற்பத்தி கிடையாது, வெறும் வியாபார தரவை மட்டும் மக்காவாசிகள் இடத்தில் இருக்கிறது. மதினாவாசிகள் இடத்திலேயோ உற்பத்தி தரவு இருக்கிறது, நன்கு உற்பத்தியாளர்கள். ஆனால் யூதர்களுக்கு வட்டி கட்டியே அனைத்தையும் கொட்டை விட்டார். ஒரு பயிர் விட்டு பலன் வந்திருக்கும், அந்த பலனை கொண்டு கொடுத்துட்டு வட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு அஞ்சு மூட்டை பேச்சு மூலம் தாங்க, அடுத்த வரியில் தரத்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி உள்ள உற்பத்தி தரவையும் பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு உள்ள வியாபார மூலையும் பார்க்கிறார்கள். எனவே வியாபார மூலையும் உற்பத்தி தரணையும் நாம் இரண்டையும் இணைத்து விட்டால் பொருளாதாரத்திற்கு பெரிய புரட்சி உண்டாக்கப்படலாம் என்று பெருமானார் கட்டிய திட்டம்தான் என்று அந்த நிகரத்தில் அப்படி செய்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வருடம் தான் ஆனது, மதினாவிற்கு வந்து ஒரு வருடம் தான் ஆனது. அப்பொழுது பதுர் யுத்தகம் யுத்தகலம் மூடுகிறது. அந்த பதுர் யுத்தகலத்து வீரர்களுக்கு 313 வீரர்களுக்கும் வீட்டில் கொண்டு போய் கதவை கட்டி 400 பொற்காசுகள் அன்பளித்து வந்திருக்கிறார்கள். தலா 400 பொற்காசுகள், 313 வீரர்களுக்கு பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள் அல்ல, பொற்காசு என்றால் ஒரு பவுன் அளவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 400 வீரர்களுக்கு, 313 வீரர்களுக்கு தலா 400 பொற்காசுகள் கொடுக்க வேண்டும். ஆனால் 125,200 பொற்காசுகளை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு வருஷத்தில். அப்ப வியாபாரத்திலே எவ்வளவு பரக்கத்து கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பொருளாதார புரட்சியின் காரணமாக சஹாபாக்கள் இரு சாரார்களும் மக்காவாசிகளும் மதினாவாசிகளும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். இங்கே அந்த நண்பர்களை பற்றி பேசுகிற பொழுது நான் சொன்னேன், பணத்தை விட்டுக் கொடுத்தார்கள், தன்னுடைய மனைவியை விட்டுக் கொடுக்க முன்வந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வான், என்று ஒரு இடத்தை சொல்வான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, எப்பா ஒரு ஆள் இறந்துட்டா அவர் சொத்தை அவர் புள்ள ஒட்டிகளுக்கு தப்பா கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஆள் இறந்துட்டா அவர் சொத்தை அவருடைய புள்ள ஒட்டிகளுக்கு தான் கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய திட்டம், இது கடுமையான உத்தரவு என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லுவான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான், யாரும் அடுத்தவங்களுக்கு அவுட்டு கொடுத்துட போறாங்க. ஒருத்தர் இறந்தால் அவர் சொத்தை அவர் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும். இது தெளிவாக்கணும், இது அல்லாஹ் வந்து திட்டாபில்லா, இது அல்லாஹ்வுடைய திட்டம், இது கடுமையான உத்தரவு என்று சொல்றார். ஏன் சொல்றான்னு பார்த்தா, அந்த அன்சாரிகளுடைய ஒரு சிறப்பு தெரிகிறது. அன்சாரிகள் பெருமானார் சல்லல்லாஹு நண்பனாக ஏற்படுத்தி விட்டதனால் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா, என்ன ஆயிட்டாங்க தெரியுமா, பின்காலத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் செத்தா என்னுடைய வாரிசு என் தகப்பனார் மூலமாக அண்ணன் ஆனானே அவனுக்கு அல்ல, என் கண்மணி நாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அண்ணன் என்று சொன்னார்களோ அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் தான். ஒவ்வொருவரும் இப்படி சொல்ல ஆரம்பித்தார், என்னுடைய சொத்து அது பெருமானாரால் யார் அண்ணன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார் அவருக்கு தான், என் அத்தா அம்மா பெற்றதுனால் அல்ல, அவருக்கு அல்ல, கொடுக்க கூடாது என்று சொல்வது அவர் தீட்டி கூட ஆரம்பித்தார். பார்த்தீர்களா, நண்பர்கள் என்றால் எப்படிப்பட்ட நண்பர்கள், இறந்தாலும் வாரிசுரிமை என்னுடைய மக்கா நண்பனுக்குத்தான், எனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அல்ல என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் அந்த மக்களை இப்படி ஒரு வசனத்தை இறக்கினான், இல்லை அப்படி செய்யக்கூடாது. இது காலாகாலமும் இஸ்லாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மார்க்கம், உணர்ச்சி உந்துதலினால் ஏற்படுகின்ற மார்க்கம் அல்ல, காலாகாலத்துக்கு நீடிக்க வேண்டிய மார்க்கம். எனவே இறந்தா அவருடைய பிறப்பு சொந்தத்துக்கு தான் கொடுக்கணும், பிறப்பு சொந்தத்தை தான் கொடுக்கணும் என்ற ஆயத்தை அல்லாஹ் தலா தாக்கியதாக இறக்கினான். அதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது அந்த நண்பர்கள் எந்த அளவிற்கு நண்பர்களுக்கு தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வே நான் வாசித்த வசனத்திலே சொல்வான், தங்களிடத்தில் கொஞ்சம் இல்லாவிட்டாலும் அதையும் மதினா நண்பனுக்கு மக்கா நண்பனுக்கு கொடுத்து விட்டு என்று பேசாதிருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாருக்கு கிடைத்த நண்பர்களிலே அற்புதமான நண்பர். உதாரணத்திற்கு எடுத்து சொன்னால், நாமெல்லாம் சுண்ணத்தை எத்தனை சதவீதம் பின்பற்றுவோம், சுண்ணத்துங்கிறது காலையில வெளிச்சல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எத்தனை சதவீதம் நாம பின்பற்றுவோம் கொஞ்சம் எண்ணி பார்ப்போம், எத்தனை சதவீதம், நூற்றுல எத்தனை பின்பற்றுவோம். சரி, அந்த சஹாபாக்கள் எத்தனை பின்பற்றி இருப்பார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எவ்வளவு பின்பற்றிருப்பாங்க. நாம நினைக்கலாம், 50% பின்பற்றிருப்பாங்களா, அல்லது 80% பின்பற்றிருப்பார்களா அல்லது 90% பின்பற்றிருப்பார்களா நினைக்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் 100%-200% பின்பற்றிருப்பார். அப்படி என்னால் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆமாம், பெருமானார் எதையெல்லாம் சொன்னார்களோ அது அனைத்தையும் பின்பற்றினார்கள். எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, சில சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிவேர்ஸாக சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகியிருக்கிறார், தலைகீழாக சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, விதவைகளை மனமுடிப்பது என்பது பெருமானாருடைய லட்சியம், அவருடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். விதவியை மனம் வைக்க வேண்டும் என்ற கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு சஹாபாக்களை தூண்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் நண்பர்களை பார்த்து சொல்றார்கள், நண்பர்களே அலைக்கும் பில் அபுக்கார், நீங்கள் கன்னிப்பெண்களை திருமணம் முடியுங்கள். பெருமானார் சொல்லுகிற செய்தி, நீங்கள் கன்னிப்பெண்களை திருமணம் முடியுங்கள். ஏனென்றால் ஆகவதி சாணம், அவர்கள் தான் இன்பமாக பேசுவார்கள். வாரணாமில் எத்திரி, உங்களால் கொடுக்க முடிந்த குறைந்த இன்பத்தை அவர்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள். கன்னிப்பெண்ணை மட முடியுங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். விதவிக்காக பாடுபட்ட பெருமானார் உபதேசம் என்னிருக்கிறாரோ கன்னிப்பெண்ணை மட முடியுங்கள் என்று சொல்கிறார். ஒரு நண்பர் அங்கிருந்து வருகிறார், அதில் ஜாபிரதி எல்லாம் அந்த நண்பரை பார்த்து பெருமானார் செல்லமாறுக்கும் கேட்கிறார்கள், நண்பரே மனம் முடித்து விட்டீரா என்று கேட்டார். அவர் மனம் முடித்தது எப்படி பெருமானாருக்கு தெரியும் என்றால் அவருடைய சட்டையிலே மஞ்சள் கரை இருக்கிறது, அது திருமணத்திற்கு அரபகத்தினே அறிகுறி. அவருடைய நிலைமையை பார்த்து மனம் முடித்தீர்களா? ஆமாம் மனம் முடித்து விட்டேன். பெருமானார் கேள்வி கேட்டார்கள், நீங்கள் கன்னிப்பெண்ணை மனம் முடித்தீர்களா விதவையை மனம் முடித்தீர்களா? அவர் சொல்கிறார், யாரை சொல்ல கன்னிப்பெண்ணைத்தான் நான் மனம் முடிச்சுக்கேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் திக்கிறார்கள், என்ன காரியம் பண்ணீங்க, ஏன் நீங்க ஒரு கன்னிப்பெண் உங்களுக்கு கிடைக்கலையா? கன்னிப்பெண்ணா முடிக்கிறார்கள் குறித்தா என்ன? அவள் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளோடு விளையாடுகளை சின்ன சின்னதாக இருந்தார், நீ முதுமையை ஏன் முடித்தாய் என்று பெருமானார் அவரை பார்த்து கண்டிக்கிறார். இது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? விதவைக்கு வாழ்வளித்த பெருமானார், விதவையை வரவேற்கிற பெருமானார், விதவையை விட நீங்கள் கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுங்கள் ஏன் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது, பெருமானார் விதவையை சொன்ன உடனேயே எல்லா மாப்பிள்ளைகளும் விதவேற்ற எல்லா மாப்பிளையும் விதவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாலிபன் தன்னுடைய அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நீ எனக்கு கன்னிப்பெண்ண பாத்திராத, ரசூலுல்லாவுக்கு விதவைதான் பிடிக்கும், அதனால விதவையா பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சான். 100 விதவையை பார்க்க ஆரம்பிச்சதுனால கன்னிப்பெண்களை மனமுடிப்பதற்கு யாருமே இல்லாத நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், இது ஒரு சுகாதாரம் சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலா இருக்க முடியாது. உணர்ச்சி பூர்வமாக இப்பொழுது பின்பற்றலாம், ஆனால் காலாகாலத்துக்கு பின்பற்ற வேண்டுமே இந்த மார்க்கம். எனவேதான் சமநிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதி இல்லை கன்னிப்பெண்ணையும் மன முடியுங்கள் என்று சல்லல்லாஹு சொல்ல ஆரம்பித்தார். இதற்குத்தான் நான் சொல்வேன், 100 என்றால் 200% பெறினார்கள், எல்லாருமே விதவையைத்தான் விரும்பினார்கள். அன்று சொன்னேனே, ரசூலுல்லா எனக்கு யாரை அண்ணன் என்று சொன்னாரோ அவர்தான் அண்ணன். அந்த விஷயத்திலே சொல்வார்கள், பண விஷயத்திலே சொல்கிறார், யாரும் சொல்வார்களா? ரசூலுல்லா யாரை அண்ணன் என்று சொன்னாரோ அவர்தான் அண்ணன், நான் இறந்தால் அவருக்குத்தான் சொல். யாருக்கு கொடுக்க கூடாது? எங்க அம்மாவனால அண்ணன் என்று பந்தம் பெறுகிறாரே அவருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்கிறார் என்றால் அதை அல்லாஹ் கண்டிக்கிறார். எல்லோருமே விதவையை மனமுடிக்க ஆரம்பித்தவுடன் அதை ரசூலுல்லாஹ் மாற்றி உத்தரவு போடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே அவருடைய வீட்டிலே நடந்த ஒரு மன நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார், திருமண நிகழ்ச்சி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்கள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு எல்லா செலவும் கொடுத்து திருமணத்தை முடிச்சு வைக்கிறார். சாதாரணமாக பணக்கார வீடுகளில் ஒரு ஏழை பெண் எடுத்துட்டாங்கன்னா அந்த பெண் பெருசானதுக்கு பிறகு எல்லா பொறுப்பையும் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அல்லவா, அது போன்ற ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தன் வீட்டில் வளர்ந்த அந்த பெண்ணுக்கு எல்லா செலவையும் செய்து திருமணம் முடித்து வைக்கிறார். திருமணம் முடித்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் தன் வீட்டு கல்யாணமாக எல்லா தடங்களையும் பெருமானாரை சேர்த்தே அழைத்துச் செல்கிறார். சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய எல்லா சடங்குகளுக்கும் போற பழக்கம் கிடையாது, ஆனா தன் வீட்டில் இருந்ததுனால எல்லாத்துக்கும் போக வேண்டிய நிலைமை, எப்படி எல்லா வீட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி ஒரு செய்தி பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு ஒப்படைக்க வேண்டிய ராத்திரி, பெருமானாரும் கூட போறார். போகும்போது ஆயிஷா நாயகத்தில் கேட்கிறாங்க, ஆயிஷா ஹல் வீக்கும் அன்சாரிகள்னா விளையாட்டு ரொம்ப பிடிக்குமே, அன்சாரிகள்னா தப்படிச்சு என்னை வரும்பொழுது கூட தலால் பதில் சொல்லி அடித்தாங்களே, அது மாதிரி தப்படிச்சு ஒரு சந்தோஷமா கொண்டு போகணும், இது என்ன செத்த வீட்டுல நடந்த மாதிரி மௌனமா போறீங்க,
ஏன் மௌனமா போறீங்க? கல்விக்கும் உங்களுக்கு விளையாட்டு இருக்குமே, பாட்டு படிச்சுக்கிட்டு போவீங்களே. அட்டையினாக்கும் அட்டையினாக்கும் ஹையானா ஹையாக்கும். உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுக்கு சோபம் ஏற்பட்டும், எங்களுக்கு சோபம் ஏற்பட்டும் என்று பாடுவீர்களே. பெருமானார் பாடி காட்டுகிறார்கள், அந்த பாட்டுலாம் என்ன ஆச்சு, விளையாட்டுலாம் என்ன ஆச்சு, சிறுமிகள் பாட்டு பாடிக்கொண்டு சொல்லுவாங்க என்ன ஆச்சு, ஏன் மௌனமா போறீங்க? ஆயிஷா நான் சொன்னாங்க, யாரை சொல்ல உங்களுக்கு செய்தி தெரியாதா? என்ன விஷயம் ஆயிஷா, நீங்க எப்ப மதினாவுக்கு வந்தீர்களோ, உங்களுக்கு விளையாட்டு பிடிக்காது என்று இந்த நண்பர்கள் நினைத்தார்களோ, அன்றிலிருந்தே இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் யாருமே விளையாடுறதில்லை, யாருமே தமாஷ் பண்றதில்லை, எல்லாமே மிகவும் பக்தியாளர்களாக நடந்து கொண்டிருக்கிறார். சொல்லதாருன்னா நான் அப்படி சொல்லலையே, விளையாட வேண்டாம் நான் சொல்லலையே, நான் அப்படி சொல்லலையே சொன்னார்கள் நண்பர்களுக்கு. இஹு வல்லழபு, நண்பர்களே விளையாடுங்கள், சிரியுங்கள், ஆனால் உண்மையை தேவையில்லை பேச வேண்டாம். விளையாடுங்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடுப்பான ஒருத்தோடு பார்த்து சொல்வதை நான் விரும்பவில்லை, நான் அதை சொல்லவில்லை. என்ன சந்தர்ப்பம் என்று பாருங்கள், நம்ம ஆச்சார் வீட்டில் டிவி எடுக்கிறாங்க, இல்லைங்க ரசோல்லாப்லாம் பிடிக்காது, அதை சரிதாங்க, அது ஒரு கண்ணாசங்க, இது ஒரு கண்ணாசங்க, சொல்லுவோம். ஆனால் அந்த மதின வார்த்தையை பாருங்கள், பெருமானார் சொல்லல, ஆனால் பெருமானாருக்கு இந்த வீண் விளையாட்டுகள் எல்லாம் பிடிக்காது என்று தெரிந்தவுடன் அனைத்தையும் முட்டுகிட்டு விட்டார்கள். யாருமே எந்த விளையாட்டுமே ஏற்படுத்திக் கொள்வதில்லை. திருமண வீடாக இருந்தாலும் கூட அங்கையும் வீணாகாரிகளுக்கு இடம் அளிப்பதில்லை என்று சொல்கிற அளவிற்கு இதற்கு ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பின்பற்றிருக்கிறார். பெருமானார் விளையாடணும், சிரிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் தமாஷ் பண்ணணும், ஆனா அவர் மன நுகரிக்க கூடாது, அந்த தமாஷ் பண்ணணும், கிண்டல் எடுக்கணும். ஒருவர் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டா இருக்க ஒழிய ஒருவரை ஒருவர் கடுப்பாக பார்ப்பதை நான் விரும்பவில்லை. சிரிப்பதும் தர்மம், அதுதான் பெருமானார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த அந்த நண்பர்கள் எந்த அளவிற்கு முழுமையான கட்டுப்பாடு, எதை சொன்னார்களோ அப்படியே செயல்படுத்தக்கூடிய மனப்பாடு. அல்லாஹ் அவர்களுக்கு நண்பர்களை கொடுத்ததை போன்று உலகத்தில் எவர்களுக்கும் நண்பர்களை கொடுத்ததில்லை. அந்த நண்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பாசமாக இருந்ததை போன்று உலகத்தில் எந்த நண்பர்களும் பாசமாக இருந்ததில்லை. அன்பான பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நண்பனுடைய முகத்தை பார்ப்பது என்னுடைய வழிவாசலிலே உம்ரா செய்வதற்கான சிறந்தது என்று. நதுரத்தின் பதி அகிலா, நதுரத்தின் பி அகிவன் அகில், நதுரத்தின் பி வலி அகில் பில்லா, என்னுடைய பள்ளிவாசல 70 உம்ரா செய்வதை விட நண்பனை பார்த்து சிரிப்பது சிறந்தது என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தினர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் அப்படி நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அருமை சஹாபாக்கள் வாழ்ந்ததைப் போன்று நானும் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு சந்தோஷமாக பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திரபுரிமானாக வாசுதானில் கணேசக்குரியவர்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை பதிலுடைய நினைவு நாளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உடனே கொண்டு சொற்பொழிவை நாம் ஒரு அரை மணி நேரத்தில் சொற்பொழிவை நிகழ்ச்சி முடிக்கோம். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதி, நாளுக்கு ஒரு குர்ஆன் ஓதி, அதனுடைய நன்மைகளை சஹாபாக்களுக்கு பதில் சஹாபாக்களுக்கு நாம் சேர்த்துட்டு நாம் ஒரு துவாக்களை அவர்களுடைய பேர்களை சொல்லி துவாவோட போய் வந்துட்டே இன்ஷா அல்லாஹ் நாளை நடத்துவோம். குர்ஆன் ஓத தெரிந்த அத்தனை பேர்களும் குர்ஆன் ஓத நாளைக்கு தயாராக வந்துவிடுங்கள். ஓத தெரியாதவர்கள் பக்கத்தில் ஓதுனவர்கள் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருந்தாலேயே அந்த நன்மை கிடைக்கும். எனவே பக்கத்தில் ஒருவர் குர்ஆன் ஓதுவதை பார்த்துக் கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்த அந்த நன்மை கிடைக்கும். நாளை இன்ஷா அல்லாஹ் பத்ர சஹாபாக்களுக்காக வேண்டி குர்ஆன் முஜீஸ் ஒன்றை நாம் ஏற்படுத்தி கடைசியில் அவருடைய பேர்களை சொல்லி சவாபுவை நாடி துவாட்சிவோம். நாளை நிகழ்ச்சி அப்படி நடைபெறும் என்று அறிவித்து விடைபெறுகிறேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله سيدنا مولانا محمد مبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه
This audio was downloaded from TamilIslamicMedia.com